அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. டிசம்பர் மாதம் 20 செவ்வாய்க்கிழமை இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் பெர்லின் நகரத்தில் கிறிஸ்துமஸ் சந்தையில் நேற்று மக்கள் கூட்டத்திற்குள் லாரியை செலுத்தி ஒருவர் 12 நபர்களை கொன்றது குறித்த செய்தி மற்றும் பேட்டி.
இது வந்து ஒரு துரதிருஷ்ட வருஷமா அந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு. பெர்லின்ல, வெஸ்ட் பெர்லின்ல நம்ம மக்கள் நிறைய வசிக்கக்கூடிய இடம் தான் அது.
இந்தியாவில் நதிநீர் பங்கீடு பிரச்சனையை தீர்க்க ஒரு பொது தீர்ப்பாயத்தை அமைக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது குறித்த பேட்டி.
பிஜேபி பிரைம் மினிஸ்டரும் சரி, எல்லா மினிஸ்டர்ஸும் அரசியல் தலைவர்கள் தான், அவங்களால வந்த டிலே தானே தவிர, நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஜட்ஜஸ் ஆலயோ இல்லாட்டி அந்த கோர்ட்னால வரவே இல்லை.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம். செய்தி அறிக்கை வாசிப்பவர் விஷ்ணுபிரியா. ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் கிறிஸ்துமஸ் மார்க்கெட்டில் லாரியை ஓட்டிச் சென்று 12 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அந்த லாரியின் ஓட்டுநர் என்பதை தங்களால் உறுதிப்படுத்த முடியவில்லை என்று ஜெர்மன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெர்லின் போலீஸ் துறை தலைவர் கிளாஸ்காண்ட் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார். முன்னதாக சந்தேக நபர் தஞ்சம் கூறியவர் என்றும், அவர் பாகிஸ்தானிலிருந்து வந்திருக்கலாம் என்றும் உள்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். அந்த நபர் ஓராண்டிற்கு முன்பு ஜெர்மனிக்குள் நுழைந்ததாகவும், ஆனால் தஞ்ச கோரிக்கை தொடர்பான தேர்வில் அவர் பங்கேற்கவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தாக்குதல் சம்பவத்திற்கும் தனக்கும் தொடர்பில்லை எனவும் அந்த நபர் மறுப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த ஜெர்மனியின் சான்சலர் ஏங்கலா மெர்க்கல், இது ஜெர்மனிக்கு ஒரு மிகவும் சிரமமான நாள். நேற்றிரவு நடந்த பெர்லின் சந்தை தாக்குதலால் ஜெர்மனியில் உள்ள மில்லியன் மக்களைப் போலவே நானும் இந்த சம்பவத்தால் அதிர்ச்சியிலும் சோகத்திலும் ஆழ்ந்துள்ளேன் என்று தெரிவித்தார்.
Dies ist ein sehr schwerer Tag. Ich bin wie Millionen von Menschen in Deutschland.
கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஆவலோடு எதிர்நோக்கிய 12 பேர் இன்று நம்முடன் இல்லை. ஒரு கோரமான, மிக பயங்கரமான சம்பவத்தால் அவர்கள் தங்கள் வாழ்வை இழந்துவிட்டனர் என்றும் அவர் தெரிவித்தார். திங்களன்று துருக்கி தலைநகர் அங்காராவில் ரஷ்ய தூதர் ஆண்ட்ரே கார்லோவ் சுட்டுக் கொல்லப்பட்டதின் காரணத்தை ஆராய 18 பேர் கொண்ட ரஷ்ய விசாரணையாளர்கள் குழு துருக்கிக்கு விரைந்துள்ளது. அங்காரா கலைக்கூடத்தில் பணியில் இல்லாத போலீஸ் அதிகாரி ஒருவரால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். துப்பாக்கிதாரியின் குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர்கள் உட்பட 7 பேரை துருக்கி போலீசார் கைது செய்துள்ளனர். சிரியா போரில் ரஷ்யாவின் பங்கு குறித்து தாக்குதல்தாரி எதிர்ப்பு தெரிவித்ததாக தெரிகிறது. ரஷ்யா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளுக்கு இடையே உள்ள உறவை குலைக்க மேற்கத்திய நாடுகளால் நடத்தப்பட்ட சதி இது என்று கூறி, இந்த கொலையில் சிரியா போருக்கு உள்ள தொடர்பு ரஷ்யாவில் குறைத்து காட்டப்படுகிறது என பிபிசியின் செய்தியாளர் தெரிவித்துள்ளார். ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கே லவ்ரவ் தானும் ஈரான் மற்றும் துருக்கியின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் சிரியாவின் போர் நிறுத்தத்தை விரிவாக்குவதற்கான முயற்சிகளுக்கு ஒப்புக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். சிரியாவில் ஆட்சி மாற்றத்தை காட்டிலும் பயங்கரவாதத்திற்கு எதிரான சண்டைதான் பிரதானம் என 3 அமைச்சர்களும் ஒப்புக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் கிழக்கு அலப்போவில் மீதமுள்ள பொதுமக்களையும் கிளர்ச்சியாளர்களையும் முடிந்தவரை விரைவாக வெளியேறுமாறு சிரியா ராணுவம் எச்சரித்துள்ளதால் மக்களை வெளியேற்றும் பணி அங்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. திங்களன்று சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் மசூதி ஒன்றில் வழிபாடு நடத்தி கொண்டிருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்திய துப்பாக்கிதாரிக்கு இஸ்லாமியவாத தீவிரவாத அமைப்பு அல்லது தீவிர வலதுசாரிகளுடன் தொடர்புள்ளதா என்பதற்கு ஆதாரம் எதுவும் இல்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேகத்திற்குரிய தாக்குதல்தாரி அமானுஷ்யங்களில் நம்பிக்கை கொண்டவராகவும் இருந்தார் என பிராந்திய காவல்துறையின் தலைவர் தெரிவித்துள்ளார். செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தியரங்கம். முதலில் பன்னாட்டு கண்ணோட்டம். பெர்லின் நகரத்தின் கிறிஸ்துமஸ் சந்தையில் நேற்று ஒரு நபர் மக்கள் கூட்டத்திற்குள் லாரியை செலுத்தியதில் 12 நபர்கள் பலியாகினர். இதுகுறித்த செய்தியை செய்தி அறிக்கையில் கேட்டீர்கள். இதுகுறித்த விரிவான செய்தி தொகுப்பை தருகிறார் சிவகுமார்.
ஜெர்மனியின் பெர்லின் நகரத்தின் மையத்தில் மக்கள் நெரிசல் மிகுந்த சந்தை பகுதியில் 12 பேர் கொல்லப்பட்டதற்கு காரணமான லாரியை ஓட்டிச் சென்றவர் என்று தாங்கள் கருதும் நபரிடம் ஜெர்மனி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தாக்குதலுக்கு காரணமான லாரியை ஓட்டியவர் என்று சந்தேகிக்கப்படும் நபர் பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட குடியேறி என்று பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். இந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் அவருக்கு தற்காலிக குடியிருப்பு அனுமதி வழங்கப்பட்டது. சிறு குற்றங்கள் செய்தவர் என்ற வகையில் போலீசாரால் அவர் ஏற்கனவே அறியப்பட்டவர். அதே நேரத்தில் இது தீவிரவாத தாக்குதலாக இருக்கும் என்று போலீஸ் அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். முன்னதாக நேற்றிரவில் பெர்லினில் உள்ள கிறிஸ்மஸ் சந்தை பகுதியில் நடைபெற்ற தாக்குதலில் 50 முதல் 80 மீட்டர் தூரம் உள்ள இந்த லாரி ஓட்டிச் செல்லப்பட்டதாக காவல்துறை நம்புவதாக டிபிஏ செய்தி நிறுவனம் தெரிவிக்கிறது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் 48 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த ஜெர்மனியின் சான்சலர் ஏங்கலா மெர்க்கல்,
Dies ist ein sehr schwerer Tag. Ich bin wie Millionen von Menschen in Deutschland.
இது ஜெர்மனிக்கு ஒரு மிகவும் சிரமமான நாள். நேற்றிரவு நடந்த பெர்லின் சந்தை தாக்குதலால் ஜெர்மனியில் உள்ள மில்லியன் மக்களைப் போல நானும் இந்த சம்பவத்தால் அதிர்ச்சியிலும் சோகத்திலும் ஆழ்ந்துள்ளேன். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஆவலோடு எதிர்நோக்கிய 12 பேர் இன்று நம்முடன் இல்லை. ஒரு கோரமான, மிக பயங்கரமான சம்பவத்தால் அவர்கள் தங்கள் வாழ்வை இழந்துவிட்டனர்.
Und letztlich unbegreifliche Tat hat ihnen das Leben geraubt.
என்று தெரிவித்தார் ஏங்கலா மெர்க்கல். இந்த தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்த ஜெர்மனி அதிபர் யோவாகிம், பெர்லினுக்கும் ஜெர்மனிக்கும் இது மிக பயங்கரமான மாலை பொழுது என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பெர்லின் தாக்குதல் சம்பவத்துக்கு எப்போது பதிலடி தரப்போகிறீர்கள் என்று ஜெர்மனியின் சான்சலர் மெர்க்கலுக்கு அந்நாட்டில் உள்ள குடியேறிகளுக்கு எதிரான கட்சியான AFD கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. நேற்றிரவு நடந்த தாக்குதல் சம்பவத்துக்கு மெர்க்கலின் குடியேறிகளுக்கான திறந்தவெளி கொள்கையே காரணம் என AFD கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர்.
சிவகுமார் வழங்கிய தொகுப்பு அது. பெர்லின் நகரத்தின் கிறிஸ்துமஸ் சந்தை பகுதியில் 12 பொதுமக்கள் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிறகு அங்குள்ள மக்களின் மனநிலை குறித்து பிராங்க்ஃபர்ட் தமிழ் சங்கத்தின் தலைவர் ஞானசேகரனிடம் கேட்டேன்.
இது வந்து ஒரு துரதிருஷ்டவசமா அந்த மாதிரி ஒன்னு நடந்திருக்கு. அது பெர்லின்ல, அது வெஸ்ட் பெர்லின்ல நம்ம மக்கள் நிறைய வசிக்கக்கூடிய இடம் தான் அது. என்ன விஷயம்னா, ஒரு இன்னும் இது வரைக்கும் அது ஒருத்தரோட மிஸ்டேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கன்க்ளூட் பண்ணல, இது ஒரு டெரரிஸ்டா அட்டாக்கா அப்படின்லாம் எதுவும் தெரியல. அந்த மாதிரி ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் இன்னைக்கு இன்னும் 2 நாள்ல கிறிஸ்மஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும். பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நேற்று ஈவன் நான் கூட கிறிஸ்மஸ் மார்க்கெட்ல தான் இருந்தேன். ஆனா போலீஸ் ப்ரொடக்ஷன் போலீஸ்லாம் சொல்லியிருக்காங்க, இனிமேல் இது ரிப்பீட் ஆகாது, இந்த மாதிரி பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே, ஈவன் பெரிய பெரிய கம்பெனியில இருந்து கூட ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி எல்லாருமே சேர்ந்து மீட் பண்ணுவாங்க. ஃபேமிலியோட வர்றதும் இல்லாத கம்பெனி லெவல்ல எல்லாருமே சேர்ந்து கூட போவாங்க. இன்னும் 2 நாள்ல க்ளோஸ் ஆகும் இந்த மார்க்கெட் எல்லா இடத்துல, எல்லா சிட்டிலயுமே. இன்னும் 2 டேஸ் தான் இருக்கும், தென் க்ளோஸ் ஆயிரும். இது மாதிரி இது வந்து ஈவன் குழந்தைங்கலாம் கூட நிறைய பேர் போவாங்க. இப்ப இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் குழந்தைங்களை கூட்டு போறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு.
பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் என்ன மாதிரி இருக்கு? அரசாங்கம் வந்து இந்த கிறிஸ்மஸ் சந்தையோ இல்ல பொது இடங்கள்லயோ பாதுகாப்பு ஏற்பாடுகள்னு என்னென்ன பண்ணிருக்காங்க?
இப்ப வந்து போலீஸ் ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் நிறைய பாத்துக்கிட்டு இருப்பாங்க. பட் இப்ப நேத்துல இருந்து இன்னைக்கும் பயங்கரமா இருக்கு. நேத்து சாயந்தரமே அதை பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனால இப்ப பயங்கர நல்ல இன்னைக்கு ஃபுல்லா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர்லாம் சொல்லியிருக்காங்க, டிவியில சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்ரிவேர் அந்த செக் வந்து நிறைய இருக்கு இப்போதைக்கு. அதுவும் இல்லாத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது ரிப்பீட் ஆகாது அப்படின்ட்டு. ஸோ
பிராங்க்ஃபர்ட் தமிழ் சங்க தலைவர் ஞானசேகரன். அடுத்து தமிழக கண்ணோட்டம். இந்தியா முழுவதும் உள்ள நதிநீர் பங்கீடு பிரச்சினையை தீர்க்க ஒரு பொது தீர்ப்பாயத்தை அமைக்க அரசு முன்வந்துள்ளது. இந்த தீர்ப்பாயத்தின் பயன் குறித்து நீர் மேலாண்மை நிபுணர் பேராசிரியர் ஜனகராஜனன் கேட்டேன்.
என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரிபியூனல் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஏற்கனவே வந்து ஒரு 10 இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, அந்த பில் அவங்க பாஸ் பண்ணல. பில்லு வந்து கேபினெட் மட்டும்தான் அப்ரூவ் பண்ணிருக்கு. கேபினெட் அப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் பார்லிமெண்ட்ல அது வந்து ஆக்டா வரணும். இப்ப ஆக்டா வந்த அப்புறம் கூட இப்ப வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டா ஒரே ஒரு ட்ரிபியூனல் ஃபார் ஆல் இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு கொண்டு வரும்போது இட் வில் ரிசல்ட் இன் எனார்மஸ் டிலே. இப்ப காவிரி வாட்டர் டிஸ்பியூட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 இயர்ஸா வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ட்ரிபியூனல் வச்சு இன்னி வரைக்கும் அதுக்கு வந்து சொல்யூஷன் இல்லை. இப்போ ஒரே ஒரு ட்ரிபியூனல் போது ஏற்கனவே 10 டிஸ்பியூட்ஸ் இருக்கு. அதோட கூட இன்னும் ஒரு வரப்போற டிஸ்பியூட் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு ட்ரிபியூனல் விசாரிக்கும் அப்படின்னா, அதுவும் 3 வருஷத்துக்குள்ள அவங்க சொல்யூஷன் கொடுக்கணும் சொல்றதுங்கிறது இது கண்டிப்பா நடைமுறையில சாத்தியம் இல்லாது.
இப்போ பசுமை தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்லி ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க, அதுவும் இந்த மாதிரி தானே இருந்தது. முதல்ல வந்து என்வரன்மெண்ட்டுக்கெல்லாம் தனியா வந்துட்டு ஒரு ட்ரிபியூனல் கொண்டு வந்தா எல்லாம் சரியாயிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் இருந்தது. ஆனா இப்ப அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பாக்கும்போது எல்லாத்துக்கும் சீக்கிரமான தீர்வுகள் கிடைக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தானே இருக்கு.
இல்ல இல்ல, பசுமை தீர்ப்பாயங்கிறது இதோட கம்பேர் பண்ண முடியாது. பசுமை தீர்ப்பாயம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, வந்து ஒரு பர்டிகுலர் ரிவர்ல வந்து பொல்யூஷன் இருக்கு அப்படின்னும் போது, அது வந்து எல்லா இப்போ ஏற்கனவே வந்து இது மாதிரி நிறைய பொல்யூஷன் கேசஸ் ஏர் பொல்யூஷன் கேசஸ் வாட்டர் பொல்யூஷன் கேசஸ் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் போயிட்டு இருந்தது. அதனால வந்து இந்த மாதிரி ஒரு கேஸை மட்டும் தனியா விசாரிக்கிறதுக்கு ஒரு ஒரு தீர்ப்பாயம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது இதையும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது வந்து 1956 இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் படி ஒவ்வொரு ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்டுக்கும் ஒரு ட்ரிபுனல் வைக்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு கான்ஸ்டியூஷன் ஒரு சட்டம் இருக்கு. இது வந்து ஒரு பர்டிகுலர் வித்இன் த ஸ்டேட் வந்து ஒரு ரிவர் பொல்யூஷனோ இல்லை ஒரு சாயில் பொல்யூஷனோ ஏர் பொல்யூஷனோ இல்லை, இது ரெண்டு மாநிலத்துக்கும் இடையே இருக்கிற ஒரு பிரச்சனை. அதனால வந்து இதை வந்து எல்லாத்தையும் சேர்ந்து ஒரே ஒரு ட்ரிபுனல் விசாரிக்கணும் அப்படிங்கிறது வந்து இதை வந்து ஒரு ஃபெடரலிசத்துல வந்து இந்த ஃபெடரல் ஸ்டேட் இன்டர்ஸ்டேட் இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைக்கிறதுக்கான ஒரு வழி. இது கண்டிப்பா இதை வந்து ஒத்துக்கொள்ள முடியாது.
பேராசிரியர் ஜனகராஜன், பொது தீர்ப்பாயம் அமைக்கும் முயற்சி குறித்து தமிழகத்தின் பல்வேறு விவசாயிகளின் சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இது குறித்து தமிழ்நாடு காவிரி நீர்ப்பாசன விவசாயிகள் நல உரிமை பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் ரங்கநாதனிடம் கேட்டேன்.
எல்லாமே ஒரு பிஜேபி பண்றது ஒரு அவசர கதியில பண்றாப்புல நான் பாக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா 1956 இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் வந்திருக்கு. அது கீழே வந்த இதுவரையும் வந்தது எதுவும் தவறா போகல. காவேரி மட்டும்தான் வித்தியாசமான கேஸ், ஏன்னா காவேரி ஒரு டெபிசிட் ரிவர், பற்றாக்குறை நதி. அந்த பற்றாக்குறை நதியினால குழப்பங்கள் ஜாஸ்தி இருக்கு, அதனால குழப்பத்தினால டிலே ஆகலாம். ஆனா பாக்கி இதெல்லாம் ரவி பியாஸ் ஆகட்டும், நர்மதா வேதி ஆகட்டும், எல்லாத்துலயுமே வந்து நல்ல முடிவு வந்திருக்கு, எல்லாம் ஏத்துக்க கூடிய முடிவா இருக்கு. ஆனா ஒரு தேவையில்லாத டிலே ஆறுதுங்கிற ஒரு காரணத்தை காட்டிட்டு அந்த டிலே வந்து ஆறுது ஜட்ஜஸ்னால இல்லை, அது வந்து அரசியல் தலைவர்களால வந்தது. இப்போ இவர் பிஜேபி பிரைம் மினிஸ்டரும் சரி எல்லா மினிஸ்டர்ஸும் அரசியல் தலைவர்கள் தான், அவங்களால வந்த டிலே தானே தவிர நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஜட்ஜஸ்னாலயோ இல்லாட்டா அந்த கோர்ட்னால வரவே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த மூணு கேஸும் மூணு ஸ்டேட்டும் வந்து ஃபைனல் அவார்ட காவேரியை அப்பீல் பண்ணாங்க. அந்த அப்பீல் பண்ண கேஸ்ல வந்து கிளியரா சொல்றாங்க 2002 அமெண்ட்மெண்ட்ல வரைச்சு ட்ரைபியூனல் ஃபைனல் அவார்டு ஹேஸ் தி சேம் ஃபோர்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், அதுக்கு அப்பீல் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப நடந்தது என்னாச்சு, அதையே இன்டர்பிரிட்டேஷன்ல ஒரு நாளைக்கு வராரு அட்டார்னி ஜெனரல், நேற்றுக்கு வரைச்சே ஒன்று சொல்றாரு, அது அம்மத்தான மாதிரி மறுநாள் போற போது வேற மாதிரி மாத்தி சொல்றாரு. அப்படின்னா என்ன, அது வந்து யாரோ ப்ராங்க் பண்ணிருக்காங்கிறத சொல்றாப்புல இருக்கு. இதை வந்து இதுதான் நான் சொல்றேன், அரசியல்னாலதான் டிலே ஆறுதே தவிர சட்டத்தினாலயோ அல்ல ஜட்ஜினாலயோ டிலே ஆகலைங்கறத எல்லாரும் உணரலாம். டெக்னிக்கல் கமிட்டி மாதிரி ஒரு இந்த இது அதாரிட்டிஸ் வச்சு ஒரு இதுக்கு அதுக்கு தனியா போடுறாங்க, அது பொறுக்கிறதுக்கு டிலே ஆகும், அதை அப்ரூவ் பண்றதுக்கு டிலே ஆகும்.
ட்ரிபுனல் கொண்டு வந்தா இப்ப இருக்கிற நிலைமை விட இன்னும் அதிகமா டிலே ஆகும்னு நினைக்கிறீங்களா?
இன்னும் அதிகமா டிலே ஆகும், இதனால நமக்கு வந்து பலன் இருக்காதுங்கிறதா என்னோட இது.
காவிரி நீர்ப்பாசன விவசாயிகள் நல உரிமை பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் ரங்கநாதன். திமுக தலைவர் கருணாநிதியின் உடல் நலம் பற்றி விசாரிக்க தொடர்ந்து அரசியல் தலைவர்கள் அவரை சந்தித்து வருகின்றனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
உடல்நலமின்றி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திமுக தலைவர் கருணாநிதியை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனைக்கு சென்று நலம் விசாரித்தார். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான கருணாநிதி நுரையீரல் மற்றும் தொண்டையில் ஏற்பட்டிருக்கும் தொற்றின் காரணமாக கடந்த டிசம்பர் 15 தனியார் மருத்துவமனையான காவிரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அதற்கு பிறகு அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதால் அதனை எளிதாக்க டிராக்கியோஸ்டமி சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் அவர் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனைக்கு வரும் அரசியல் தலைவர்கள் அவரை நலம் விசாரித்து வருகின்றனர். இன்று மருத்துவமனைக்கு வந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர் 2-3 வீடு திரும்புவார் என தெரிவித்தார்.
என் இனிய நண்பர் கலைஞருடைய உடல்நலம் விசாரிப்பதற்காக இந்த மருத்துவமனைக்கு வந்தேன். அவர் இன்னும் 2-3 உடல்நலம் பேறி வீடு செல்வார் என்று என்ற நல்ல செய்தியை எனக்கு சொன்னார்கள். தம்பி ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களும் அதை சொன்னார்கள். அவர் 100 கடந்தும் நலமோடு வாழ வேண்டும் என்பது நம் எல்லோருடைய ஆசை.
பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தவிர இலங்கையின் உவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டைமான் உள்ளிட்டோரும் கருணாநிதியின் நலனை விசாரித்தனர். கடந்த அக்டோபர் 25 உடல்நலக் குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருந்த கருணாநிதி பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்த்து வந்தார். இந்நிலையில் ஊட்டச்சத்து குறைபாட்டின் காரணமாக கடந்த டிசம்பர் 1 இதே காவிரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பிறகு டிசம்பர் 7 என்று வீடு திரும்பினார். கருணாநிதியின் தலைமையில் இன்று அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் அவர் மீண்டும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இன்று நடப்பதாக இருந்த பொதுக்குழு கூட்டமும் தள்ளி வைக்கப்பட்டது.
முரளிதரன் வழங்கிய செய்திக்குறிப்புடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.